வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have been studying through the Bible and have come to the Gospel of Matthew.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த வேத பாடத்தை படித்து இப்பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம்.
We just finished considering the message of the Sermon on the Mount.
மலை பிரசங்கத்தை நாம் கடந்த கூட்டத்திலே தியானித்தோம்.
Now we come to Matthew chapter 8.
இப்பொழுது மத்தேயு 8 ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
Here we read of Jesus healing number of people.
இங்கே பல பேர்களை இயேசு குணமாக்குகிறதை குறித்து வாசிக்கிறோம்.
We don't have time to look at every verse in the Gospel of Matthew.
மத்தேயு சுவிசேஷத்திலே ஒவ்வொரு வசனத்தையும் பார்ப்பதற்கு நமக்கு சமயம்
இல்லை. But we want to try and get the main message that the book has.
ஆனால் இந்த புத்தகம் நமக்கென்று கொண்டிருக்கிறதான முக்கியமான செய்தி என்ன என்பதை மட்டும் நாம் படிக்க விரும்புகிறோம்.
And so we are going to concentrate more on the spiritual lessons primarily mentioned in this book.
ஆகவே பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம்.
So here's something that we see.
இங்கே நாம் ஒன்றை பார்க்கிறோம்.
There was a Roman centurion who came to Jesus, we read in chapter 8 verse 5, because his servant was sick.
8th அதிகாரம் 5th வசனத்திலே ரோம நூற்றுக்கு அதிபதி ஒருவன் ஆண்டவரிடத்திலே வந்தான் என்றால் அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருந்தான்.
Jesus immediately said, I'll come and heal him, verse 7.
நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று இயேசு உடனடியாக 7th வசனத்திலே சொல்கிறார்.
And you see the centurion's humility.
இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய தாழ்மையை பாருங்க.
Such humility is not found in almost anybody in Israel.
இஸ்ரவேலிலே யாரிடத்திலும் இப்படிப்பட்ட தாழ்மை காணப்படவில்லை.
We don't read of any Israeli saying this to Jesus.
எந்த இஸ்ரவேல் நபரும் இப்படிப்பட்ட காரியத்தை இயேசுவிடத்தில் சொல்லவில்லை.
Verse 8, Lord, I'm not worthy for you to come into my home.
என் வீட்டுக்குள் நீ வருவதற்கு ஆண்டவரே நான் பாத்திரம் அல்ல.
What humility.
என்ன தாழ்மை பாருங்க.
But he said, if you speak the word, I know my servant will be healed.
ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான்.
Because he says, when I speak a word, my soldiers listen to me.
நான் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய போர்ச்சவர்கள் கேட்கிறார்கள்.
Jesus knew that this man had an understanding of faith which none of the Israelites had.
இஸ்ரவேலில் ஒருவருக்கும் இல்லாத அளவுக்கு விசுவாசத்தை குறித்து நன்றாக இவன் விளங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை இயேசு அறிந்திருந்தார்.
And he said it.
இயேசு அதை சொன்னார்.
Verse 10. I have never found such great faith in anyone in Israel.
இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளே நான் காணவில்லை என்று சொல்கிறார்.
You know, there were only two things that we read that surprised Jesus on earth.
இந்த பூமியிலே இரண்டு காரியங்கள் தான் இயேசுவுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது
என்று வாசிக்கிறோம். Verse 10, he marveled.
10th வசனத்திலே பார்க்கிறோம், அவர் ஆச்சரியப்பட்டார்.
It says he marveled when he saw faith.
விசுவாசத்தை பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்பட்டார்.
And in Mark's gospel we read he marveled at their unbelief.
அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம்.
Imagine Jesus was surprised only by two things on earth.
கற்பனை செய்து பாருங்கள், இரண்டு காரியத்தின் நிமித்தமாக தான் இயேசு ஆச்சரியப்பட்டார்.
When he saw faith he was so excited.
விசுவாசத்தை பார்க்கும்போது அவர் பரவசம்
அடைந்தார். When he saw unbelief he was so disappointed.
அவர் அவிசுவாசத்தை பார்க்கும்போது எவ்வளவோ அவர் ஏமாந்து போனார்.
This is so important for us to understand.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
Jesus is disappointed when he sees unbelief today.
இன்றைக்கும் அவிசுவாசத்தை காணும் பொழுது இயேசு ஏமாற்றம் அடைகிறார்.
He is excited when he sees faith.
விசுவாசத்தை பார்க்கும் பொழுது பரவசம் அடைகிறார்.
And so we read here.
ஆகவே இங்கே வாசிக்கிறோம்.
This man came to Jesus and say, I know that if you speak a word, my servant will be healed.
ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார்.
Jesus said, people with faith like this,
இது போல விசுவாசம் உள்ளவர்கள்,
verse 11 and 12, they will sit in the kingdom of God when other people who know the Bible will be cast out into darkness.
வேதத்தை அறிந்திருக்கிறவர்களோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், ஆனால் இப்படிப்பட்டவர்களோ தேவனுடைய ராஜ்யத்தில் உட்கார்வார்கள் என்று.
And look at this wonderful promise. It's a principle in scripture that comes first in the New Testament here.
வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே முதல் வருகிறதான ஒரு கோட்பாடாக இது காணப்படுகிறது.
Verse 13.
13th வசனம்.
It will be done for you as you have believed.
நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது.
That is in principle of God's dealings with us in this time.
இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இடைபடுகிறார்.
What will be done for you?
உனக்கு என்ன நடக்கும்?
According to your faith.
உன்னுடைய விசுவாசத்தின்படி.
It will be done for you as you have believed.
நீ விசுவாசித்தபடியே உனக்கு செய்யப்படும்.
When the Bible says that Jesus came to save us from sin.
பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க முடியாக இயேசு வந்தார் என்று வேதம்
சொல்கிறது. Romans 6:14, sin will not rule over you.
பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக என்று ரோமர் 6:14.
Anger will not rule over you.
கோபம் உங்களை ஆளாதிருப்பதாக.
Sexual lust will not rule over you.
உங்களை ஆளாதிருப்பதாக.
No sin will rule over you.
எந்த ஒரு பாவம் உங்களை ஆள தேவையில்லை என்று பார்க்கிறோம்.
Will that be done for you?
அது உங்களுக்கு செய்யப்படுமா?
According to whether you believe it or not.
நீங்கள் அதை விசுவாசிக்கலாம் இல்லையா என்பதை பொறுத்து.
If you say it's impossible.
அது கூடாத காரியம்
என்று சொன்னால். In your entire life you will not be freed from sin.
உங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் நீங்கள் பாவத்தின் விடுதலையாக்கப்பட முடியாது.
But another person.
இன்னொரு நபர்.
Like this Roman centurion.
இந்த ரோம போர்ச்சவரைப்
போல. Who says Jesus can do it?
இயேசு அதை செய்ய முடியும்.
It will happen.
அது அவருக்கு நடக்கும்.
Because he believed.
ஏனென்றால் அவன்
விசுவாசித்தான். So remember this principle.
ஆகவே இந்த கோட்பாட்டை.
It will be done for you It will be done for you as you have believed.
நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்காக கடவது.
Notice, not as you have desired.
நீங்கள் வாஞ்சித்தபடி அல்ல.
Not even as Jesus desired.
இயேசு வாஞ்சித்தபடி அல்ல.
Not according to your needs.
உங்களுடைய தேவையின்படி அல்ல.
But according to your faith.
உங்களுடைய விசுவாசத்தின்படி.
You may have a need.
உங்களுக்கு தேவை இருக்கலாம்.
Great need.
பெரிய தேவை இருக்கலாம்.
Won't be met.
ஆனாலும் சந்திக்கப்படாது.
You may have a great desire.
பெரிய வாஞ்சை இருக்கலாம்.
Won't be met.
ஆனாலும் சந்திக்கப்படாது.
God may have a great desire to bless you.
தேவன் கூட உங்களை ஆசீர்வதிப்பதற்கு மிகுந்த வாஞ்சை
கொண்டிருக்கலாம்.
உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது.
Because it's not according to God's desire or your desire.
தேவனுடைய வாஞ்சையை பொறுத்தோ உங்களுடைய வாஞ்சையை பொறுத்தோ அல்ல.
According to your faith.
உங்கள் விசுவாசத்தை.
The Bible says God wants all men to be saved. Are they all saved?
எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்களா?
God wants all men to repent. Are they all repenting?
எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் மனந்திரும்புகிறார்கள்.
So there are many things God wants you to have, but it will be done for you only according to your faith.
ஆகவே தேவன் பல காரியங்களை விரும்பினாலும் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மட்டுமே அது நடைபெறும்.
Another thing we see here is the tremendous spirit of encouragement that Jesus had to give to people.
ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக உற்சாகத்தின் ஆவியை நாம் இங்கே இயேசு
உரித்தார். They are all misers when it comes to appreciating something good in others.
மற்றவர்களிடத்தில் பார்க்கக்கூடிய நல்ல காரியங்களை புகழ்ந்து மெச்சிக்கொள்வதற்கு நாம் கஞ்சத்தனங்களாக இருக்கிறோம்.
One mark of a godly man.
ஒரு தேவபக்தனுடைய மனிதனுடைய ஒரு
அடையாளம் என்னவென்றால், he appreciates good that he sees in others.
மற்றவர்களிடத்தில் பார்க்கக்கூடிய காரியங்களை அவன் மெச்சிக்கொள்கிறான்.
Do you appreciate the good you see in your wife?
உங்களுடைய மனைவியிலே பார்க்கக்கூடிய நல்ல காரியங்களை மெச்சிக்கொள்கிறான். கணவனிடத்திலே
பிள்ளைகளிடத்திலே வேலைக்காரர்களிடத்திலே ஜீசஸ் குட் சீ குட் இன் அன் அன்பிலீவிங் ஏதியஸ்டிக் ஆர் ஐடல் வர்ஷிப்பிங் மேன்.
அவிசுவாசியான ஒரு புறஜாதியான ஒரு மனிதனிடத்திலே தேவன் நன்மையான ஒன்றை கண்டார்.
தட் ஹி ஹட் ஃபேத்.
விசுவாசம் இருந்தது.
காட் இஸ் லைக் தட்.
தேவன் அப்படித்தான்
இருக்கார். We must be like that.
நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
And then we read about certain people who came to Jesus and said, I like to follow you.
நானும் பின்பற்ற விரும்புகிறேன் என்று 19 வசனத்திலே ஒரு சிலர் சொன்னார்கள்.
And then Jesus explained to them, listen, if you follow me, you may not have a place to lay your head.
நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் உனக்கு தலை சாய்வதற்கு கூட சாய்ப்பதற்கு கூட இடம் இல்லாமல் இருக்கலாம்.
And then another person said, let me bury my father first.
முதல்ல இன்னொருவர் வந்து என்னுடைய தகப்பனார் முதலாவது நான் அடக்கம் பண்ண
வேண்டும் என்று சொன்னார். Verse 22, Jesus said, let the dead bury their dead.
மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும் என்று 22 வசனத்திலே
சொல்கிறார். Jesus, he was not being cruel, but he was being radical.
இயேசு இங்கே மிகவும் கொடூரமாக இல்லை, ஆனால் தீவிரமாக இருந்தார்.
That if you want to follow the Lord, you may have to sacrifice many earthly concerns.
நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் பூமிக்குரிய பல காரியங்களை நீங்கள் தியாகமாய் விட்டுவிட வேண்டியிருக்கும்.
And now we see Jesus rebuking his disciples for the opposite of what he saw in the centurion.
நூற்றுக்கு அதிகம் இடத்தில் பார்த்த காரியத்துக்கு நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை விசேஷத்தில் பார்த்து அதை கடிந்து கொள்கிறார். 26.
Why are you timid, you men of little faith?
அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள்?
They were in the midst of a storm in their boat in the sea.
அவர்கள் புயலின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு படகிலே அவர்கள் காணப்படுகிறார்கள்.
And they said, Lord, save us, we are perishing.
ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களை ரட்சி என்று கேட்கிறார்கள்.
He said, why are you so timid?
நீங்கள் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்?
So you see in the same chapter, Jesus praising faith and rebuking unbelief.
ஆகவே இதே அதிகாரத்திலே விசுவாசத்தை மெச்சிக்கொள்கிறார், அதே சமயத்தில் அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார்.
And then we read about his going all the way across the sea to the town country of the Gadarenes, verse 28.
கடலை கடந்து பொழுது கதிரினர் என்ற நாட்டுக்கு போகிறதை பார்க்கணும்.
29. Just to deliver one demon possessed person.
அங்கே இருக்கக்கூடிய பிசாசு பிடித்த ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியாது.
This is one of the wonderful things we see about Jesus. He traveled great distances just to help one person.
இயேசுவினிடத்தில் பார்க்கக்கூடிய இன்னும் அற்புதமான காரியம் என்னவென்றால், ஒரு நபரை ரட்சிக்க முடியாக எவ்வளவு மைல்கள் அவர் பிரயாணம் செய்து போவார்.
Honor seeking preachers would not do that.
கணத்தை தேடுகிற பிரசங்கியார்கள் அப்படி செய்ய மாட்டார்கள்.
They only go where there's a big crowd or they will get a lot of money.
எங்கே அதிகமான கூட்டம் இருக்கிறதோ, எங்கே அதிகமான பணம் கிடைக்குமோ அங்கே மட்டும்தான் போவார்கள்.
Or perhaps to some millionaire's house they may go.
அல்லது சில கோடீஸ்வரர் வீட்டுக்கு போவார்கள்.
Jesus was so different.
இயேசு வித்தியாசமாக
இருந்தார். He would travel to the house of some very poor person.
மிகவும் தரித்திரமான ஒரு நபருடைய வீட்டுக்காக அவர் நீண்ட பிரயாணம் செய்வார். ஒரு பிசாசு பிடித்தவனை சந்திக்க
முடியாது.
ஒரு நபருக்காக
help that person and come back.
அவனுக்கு உதவி செய்து விட்டு வந்து விடுவார்.
That's a mark of a man of God.
ஒரு தேவ மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
By the leading of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நிமித்தமாக.
In Matthew chapter 9,
மத்தேயு 9 அதிகாரம்.
We read of his calling Matthew from his place of work.
மத்தேயு தான் வேலை செய்கிற இடத்திலிருந்து தேவன் அவனை அழைக்கிறார்.
That man was busy working and the Lord sensed that this is to be one of my disciples.
இவன் என்னுடைய சிஷ்யனாய் ஒருவனாய் இருக்க வேண்டும் என்பதை இயேசு உணர்ந்தபடியாலே அவனை அழைக்கிறார்.
And Matthew immediately drops his work in the tax office and leaves.
அந்த வருமான வரி அலுவலகத்தில் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு அவன் இயேசுவை பின்பற்றுகிறான்.
Why didn't the Lord wait till Matthew went home in the evening and go to his house and call him?
ஏன் மாலையிலே வீட்டுக்கு மத்தேயு சென்று அதற்கு பிறகு அவனை அழைக்கவில்லை?
For two reasons I think.
அதற்கு இரண்டு காரணங்கள்
இருக்கு. One, he wanted to see whether Matthew would obey immediately.
உடனடியாக மத்தையை கீழ்ப்படுறனா இல்லையா என்பதை பார்க்க முடியாது. முதலாவது காரணம்,
middle of your work when you're not even finished your work to chuck it and give your resignation and leave.
வேலை முடிக்கவில்லை, வேலையின் பாதியிலேயே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு உடனடியாக விட்டு வருவது.
What a radical man that was.
அவன் எவ்வளவு தீவிரமான ஒரு மனிதனாக இருந்தான்.
This is more difficult than giving up your fishing nets.
வலை மீன் பிடிக்கிற வலைகளை விட்டு விடுவதை காட்டிலும் இது கடினமான வேலையாக.
He was employed by the Roman government.
ஏனென்றால் ரோம அரசாங்கத்தினாலே பணிக்கு அமர்த்தப்பட்டவன்.
He immediately gives the resignation letter and leave.
உடனடியாக ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு வருவது என்பது
amazing.
வியப்பாக இருக்கிறது.
The other thing we see is that Jesus made it clear through all these examples that he called only people who were working.
நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், இயேசு இந்த உதாரணங்களிலே அவர் வேலை செய்கிறவர்களை தான் அழைக்கிறார்.
If he had gone to Matthew's home and called him, we would have thought Matthew was an unemployed person sitting at home.
மத்தேயுடைய வீட்டிற்கு போய் இயேசு அழைத்திருந்தார் என்று சொன்னால், மத்தேயு ஏதோ வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனை அழைக்கிறார் என்று நாம் எண்ணி இருந்தோம்.
He always called people who were working.
வேலை செய்கிறவர்களை தான் இயேசு அழைத்தார்.
Elijah called Elisha when he was working.
எலியா வேலை செய்து கொண்டிருக்கும்போதுதான் எலியா அவனை அழைத்தான்.
Peter, Andrew, James, John were all working.
Andrea, Yovan, Jacob, இவர்கள் எல்லாரும் வேலை
செய்தார்கள்.
மத்தேயும் வேலை செய்து கொண்டிருந்தான்.
God calls people to be his apostles who are faithful in their secular job.
தங்களுடைய பொது வேலையிலே உண்ணியுள்ளவர்களை தான் தேவன் தம்முடைய அப்போஸ்தலராக இருக்க முடியாது அழைத்தார்.
And who are willing to sacrifice that position and honor to follow Jesus.
பதவியையும் கனத்தையும் தியாகமாய் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்களை தான் அழைக்கிறார்.
So let's keep that in mind.
ஆகவே இதை நாம் மனதில் வைத்துக்
கொள்வோம். This is the type of person whom the Lord is looking for.
ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தான்
தேடி பார்க்கிறார். Those who are faithful in their secular jobs.
தங்களுடைய பொது வேலையிலே உண்மையுள்ளவர்.
Not those who are unemployed.
வேலை இல்லாதவர்கள் அல்ல.
Who didn't get admission anywhere.
எங்கேயும் கல்லூரி அட்மிஷன் கிடைக்கல.
Didn't get a job anywhere.
வேலை கிடைக்காதவர்கள்.
So decide to join a Bible college.
ஆகவே வேதாகம கல்லூரிக்கு போய்
சேர்ந்து full time work.
அல்லது முழு நேர ஊழியத்துக்கு வர விரும்புகிறவர்கள்.
This is the curse of Christian work in India.
இன்றைக்கு கிறிஸ்தவ வேலையிலே ஊழியத்தில் இருக்கக்கூடிய சாபம் இதுதான்.
That people have gone into Christian work because they never got any other job.
வேற எந்த வேலையும் கிடைக்காதபடினாலே கிறிஸ்தவ ஊழியத்துக்கு சென்ற அநேகர்
உண்டு. Not a single example of Jesus calling such a person in the Acts in the Gospels.
சுவிசேஷங்களிலே அப்படிப்பட்ட ஒரு நபரை கூட அழைத்ததாக ஒரு உதாரணம் நமக்கு இல்லை.
We read of a number of cases of healing.
பல இடங்களிலே குணமாக்குதலை குறித்து வாசிப்போம்.
Matthew chapter 10.
மத்தேயு 10-ஆம்
அதிகாரம். We read about his sending his disciples out to preach.
பிரசங்கிக்கும் முடியாக தம்முடைய சீஷர்களை வெளியே அனுப்புகிறதை குறித்து வாசிக்கிறோம்.
The first thing we read about it is he gave them authority, verse 1.
1-ஆம் வசனத்திலே வாசிக்கிற முதல் காரியம் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார்.
Now remember, this is not the commission for us.
இந்த கட்டளை நமக்கென்று அல்ல.
A lot of people have gone to Matthew chapter 10 and said this is the commission for us today.
அநேகர் மத்தேயு 10-ஆம் அதிகாரத்திலே போய் எங்களுக்கு கொடுத்த கட்டளை இதுதான் என்று எண்ணுகிறார்கள். இல்லை.
The commission for us is in Mark 16 and Matthew 28.
நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையானது மார்க்கு 16-ஆம் அதிகாரம் மத்தேயு 28-ஆம்
அதிகாரம். Go into all the world, preach the gospel to every creature.
உலகம் முழுவதும் போய் நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
These signs will follow those who believe.
விசுவாசிக்கிறவர்களுக்கு வரக்கூடிய அடையாளங்கள் ஆவன.
And Matthew 28, go and make disciples of all nations.
மத்தேயு 28-ஆம் அதிகாரத்திலேயும் நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு சகல ஜாதியாரும் சுவிசேஷம்
Teach them to obey everything I've commanded you.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் உங்கள் கைக்குள்ள முடிக்க போதகம் பண்ணுங்கள்.
There's no commission for us to go and heal sicknesses.
வியாதிகளை குணமாக்குவதற்கோ
or to cleanse lepers.
அல்லது குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவதற்கோ
like he gave them here.
இங்கே கொடுத்தது போல நம்மளை யாருக்கும்
கட்டளை கிடையாது. This is a confusion a lot of people have.
அநேக மக்களுக்கு இது ஒரு குழப்பமாகவே இருக்கிறது.
Listen to this whole passage.
இந்த முழு பகுதியையும் எண்ணி கவனித்து பாருங்கள்.
He gave them authority verse 1 over unclean spirits.
அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்தார்.
And to heal every kind of disease and sickness.
சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்தார்.
Every single kind of disease and sickness.
ஒவ்வொரு விதமான வியாதியும் நோயும் சுகமாக்கப்பட முடியாய்.
And what did he tell them to do?
அவங்களுக்கு என்ன செய்ய சொன்னார்?
It's all different for us.
நமக்கெல்லாம் வித்தியாசமா.
For example.
உதாரணமாக.
First of all,
முதலாவதாக,
டோன்ட் கோ டு த வே ஆஃப் த ஜென்டைல்ஸ்.
நீங்கள் புறஜாதியுடைய இடங்களுக்கு போக வேண்டாம்.
டோன்ட் கோ டு த சிட்டி ஆஃப் த சமாரிட்டன்ஸ்.
சமாரியினுடைய ஊர்களுக்கு போக வேண்டாம்.
இஸ் தட் ட்ரூ ஃபார் அஸ்?
நமக்கு இந்த கட்டளை மெய்யா?
வி ஆர் செல்ஸ் ஆர் ஜென்டைல்ஸ்.
நாமே புறஜாதிகளா இருக்கிறோம்.
He said, go only to the lost sheep of house of Israel.
இஸ்ரவேல் இடத்திலே காணாமற் போன ஆடுகள் இடத்திலே செல்லுங்கள்.
Is that only for us, verse 6?
ஆறாம் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா?
No, it's for them.
அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட
கட்டளை? For us it is to go to the whole world.
இப்பொழுது நமக்கு முழு உலகத்துக்கும்
போக வேண்டும். Then he said, your message is, the kingdom of heaven is at hand.
உங்களுடைய செய்தியானது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
Is that what we preach?
இதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோமா? இல்லை.
We preach the kingdom of God has come.
ஏற்கனவே பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது என்று நாம் பிரசங்கிக்கிறோம்.
So all of that is not for us.
ஆகவே இங்கு சொல்லப்பட்ட கட்டளை எல்லாம் நமக்கு உகந்தது அல்ல.
பொன்னையாவது
வெள்ளியாவது செம்பையாவது எடுக்க வேண்டாம் என்று
சொன்னால்
பணமே எடுக்க வேண்டாம்.
டோன்ட் ஈவன் டேக் எ பேக் ஃபார் யுவர் ஜர்னி வெர்ஸ் 10.
உங்களுடைய பிரயாணத்திற்கு பையை கூட எடுத்துக்கொண்டு போக வேண்டாம்.
டோன்ட் டேக் 2 செட்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ்.
இரண்டு ஆடைகளை எடுக்க வேண்டாம்.
டோன்ட் டேக் an extra pair of sandals.
பாதரட்சைகளை நீங்கள் அதிகப்படியாக கொண்டு போக
வேண்டாம். டோன்ட் ஈவன் டேக் எ ஸ்டிக்.
ஒரு தடியை கூட எடுத்துக்கொண்டு
போக வேண்டாம்.
அவர்கள் நீண்ட பிரயாணம் செய்யும் போது அவர்களுக்கு தடி தேவைப்பட்டது.
Does that apply to us?
இது நமக்கும் பொருந்துமா?
No. You read in Luke chapter 22, Jesus canceled all these things.
லூக்கா 22 அதிகாரத்தில் இந்த எல்லா காரியங்களும் ரத்து செய்து விட்டார் என்று வாசிக்கிறோம்.
He told them, in those days I told you not to take these things.
அந்த நாட்களிலே இவளெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று
சொன்னேன். Luke 22:35 and 36.
லூக்கா 22 35 36.
But now he said,
இப்பொழுது அவர் சொல்கிறார்,
in Luke 22:36, take a purse.
லூக்கா 22:35 வசனம், பணப்பை இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்க.
Take a bag.
சாமான் பை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Even take a sword to protect yourself.
உங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் ஒரு பட்டயத்தையும் கூட எடுத்துக்கொள்ளுங்க.
Very different today.
இன்றைக்கு வித்தியாசமா இருக்குது.
Many people don't understand that.
அநேகர் இதை விளங்கிக் கொள்வதில்லை.
Because they don't read the Bible carefully.
ஏனென்றால் கவனமாய் வேதத்தை வாசிப்பதில்லை.
So remember, this passage is not for us.
ஆகவே இந்த பகுதியானது நமக்கு உகந்ததல்ல.
And that's why he gave them authority.
ஆகவே தான் அவர்களுக்கு அதிகாரம்
கொடுத்தார். Matthew 10 verse 8.
மத்தேயு 10:8.
Listen to this.
இதை கவனியுங்க.
To heal the sick.
வியாதி உள்ளவர்களை குணமாக்க.
And to raise the dead.
மரித்தோரை எழுப்பவும் அதிகாரம் கொடுத்தார்.
And to cleanse the lepers.
குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவதற்கு அதிகாரம் கொடுத்தார்.
And to cast out demons.
பிசாசுகளை துரத்துவதற்கு.
Now, who has that type of authority today to go around raising the dead?
இன்றைக்கு மரித்தோரை எழுப்பத்தக்கதாக யாருக்கு அதிகாரம் இருக்கிறது?
I know that Paul and Peter raised the dead.
பவுலும் பேதுருவும் மரித்தோரை எழுப்பினார் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
But that's so rare.
ஆனால் அது அரிதாய் தான் நடந்திருக்கு.
You read about two cases in the Acts of the Apostles.
அப்போஸ்தல நடபடிகளில் இரண்டு காரியங்களை வாசிக்கிறோம்.
It's not a universal thing that is happening all the time.
எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான ஒரு காரியமா இல்லை.
But these people were given that authority here.
ஆனால் இங்கே இவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
They could go and raise the dead.
அவர்கள் போய் மரித்தோரை எழுப்ப முடியும்.
They could heal the sick.
வியாதிஸ்தர்களை
சுத்தம் பண்ண முடியும். They could go to a leper and cleanse him exactly like Jesus cleansed him.
இயேசு சொன்னது போலவே அவர்கள் குஷ்டரோகியை போய் சுத்தம் பண்ண முடிந்தது.
They could cast out demons.
பிசாசுகளை துரத்த முடிந்தது.
Now when Jesus gave us the great commission,
நமக்கு ஒரு பெரிய கட்டளை இயேசு கொடுத்த பொழுது,
he said in Mark 16 that we can pray for the sick and they'll be healed.
மார்க் 16 அதிகாரத்தில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபியுங்கள், அவர் சுகமாவார்கள்னு சொல்லியிருக்கிறார்.
They can cast out demons.
பிசாசுகளை துரத்துவார்கள்.
But he never said anything about raising the dead or cleansing the lepers.
ஆனால் குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துவதற்கோ அல்லது மரித்தோரை எழுப்புவதற்கோ ஒன்றும் சொல்லவில்லை.
We must be careful about what applies to us and what applies to other people.
ஆகவே நமக்கு எது பொருந்தும் மற்றவர்களுக்கு எது பொருந்தும் என்பதை அறிவதிலே கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Big mistake that many Christians make here.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தில் தவறு செய்கிறார்கள்.
Further down.
மீண்டும் ஆய் பார்க்கும்போது,
Jesus spoke about what discipleship means in Matthew 10.
மத்தேயு 10 அதிகாரத்திலே சீஷத்துவம் என்றால் என்ன என்று பிரசங்கிக்கிறார்.
Don't be afraid if people call you the devil, they've called me Beelzebub.
உங்களை பிசாசு என்று அழைத்தால் பயப்பட வேண்டாம், என்னை பெயெல்செபூல் என்று அழைத்திருக்கிறார்.
Don't be afraid, nobody can touch even a hair on your head without my permission.
என்னுடைய அனுமதி இல்லாம உங்கள் தலையில இருக்கக்கூடிய ஒரு மயிரை கூட யாரும் தொட முடியாது.
Than many sparrows.
அநேக அடைக்கலாம் குருவிகளை காட்டிலும் நீங்கள்
விலையேறப்பட்டவர்.
30 31 வசனங்கள்.
In Matthew 11,
மத்தேயு 11 அதிகாரம்,
we read of John the Baptist in prison.
யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில்
sending disciples to find out an answer from Jesus.
இயேசுவிடத்திலிருந்து பதிலை பெறும்படியாக தன்னுடைய சீஷர்களை யோவான் ஸ்நானகன் அனுப்புகிறான்.
He John the Baptist did not have the Holy Spirit like we have since the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து நமக்கு கிடைத்தது போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் யோவான் ஸ்நானகனுக்கு இல்லை.
He was an Old Testament person with the Spirit upon him.
அவன் மீது தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் ஒரு பழைய ஏற்பாட்டு நபராக இருந்தார்.
Not within him.
அவனுக்குள்ளாக ஆவியானவர்
இல்லை. So he was plagued with doubt.
ஆகவே அவன் சந்தேகத்தினாலே நிரம்பியிருந்தான்.
If Jesus is the Messiah, then why am I in jail?
இயேசு மெசியாவாக இருந்தால் நான் ஏன் சிறைச்சாலையில்
இருக்கிறேன்? Why doesn't he kill Herod?
ஏன் ஏரோதை அவர் கொல்ல முடியவில்லை?
And so he sends a messenger.
ஆகவே ஒரு தூதனை அனுப்புகிறான்.
Are you really the one or should we wait for someone else?
நீர்தான் மெசியாவா அல்லது நாங்கள் வேறொருவர் வர காத்திருக்க வேண்டும்?
That doubt,
அந்த சந்தேகம்
came into John's heart even though he was the greatest man in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய மனிதனாக இருந்தாலும் கூட இந்த சந்தேகமானது அவருடைய உள்ளத்திலே வந்து
வந்தது. He said that in Matthew 11:11.
மத்தேயு 11:11 இயேசு
சொல்லியிருக்கிறார். He is the greatest person in Old Testament times.
பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதன்
அவர்தான். But if you enter the new covenant,
புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது 11 வசனம்,
the kingdom of heaven,
தேவனுடைய ராஜ்யத்தில்
you can be greater even than him.
நீங்கள் அவனை காட்டிலும் பெரியவனா இருக்க முடியும்.
Greater than him means even if you are in jail you will not have any doubt.
யோவானை காட்டிலும் பெரியவளா இருக்கிறாள் என்ற அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு சந்தேகம் வராது.
Like Paul and Silas, they didn't have any doubt. They just praised the Lord when they were in jail.
பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்கள் சந்தேகம் வரவில்லை. ஆனால் அவர்கள் தேவனை துதித்தார்கள்.
They didn't question God's guidance.
தேவனுடைய வழிநடத்துதலை அவர்கள் கேள்வி கேட்கவில்லை.
And then in chapter 12,
12வது அதிகாரம்,
Jesus speaks about the use of our tongue.
நம்முடைய நாவை பயன்படுத்துகிற காரியத்தை குறித்து இயேசு பேசுகிறார்.
He says in verse 36, every careless word men speak, they'll have to give an account one day in the day.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
What a serious word this is.
என்ன சீரியஸான வார்த்தை.
to have to give an account for every single word we speak.
நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது எவ்வளவு சீரிய ஒரு வார்த்தை.
Because verse 37, by your words you'll be justified, by your words you'll be condemned.
ஏனென்றால் 37 ஆம் வசனத்திலே உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று
தீர்க்கப்படுவாய். The thing to do is not to control your tongue.
உங்க செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவதல்ல.
Verse 35, but to control your heart.
35 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் நம்முடைய இருதயத்தை கட்டுப்படுத்துவது.
If the heart is good, the tongue will be okay.
இருதயம் நல்லதாக இருந்தால் நாவும் நன்றாக இருக்கும்.
And then he speaks in chapter 13 about a number of parables about the kingdom of heaven.
13th adhigarathile devunde rajyathai kuritha pala oomaigalai avar pesugirar.
And parables about the sower and the seed.
Vidaikra vasana vidai kuritha pesugirar.
Not all will respond to the message of the kingdom of heaven equally.
Devunde rajyathai kuritha seidhigalukku ellarume ore vidhamaga keepadiya maattargal.
Some will respond to it, some won't.
சிலர் கீழ்ப்படிவார்கள் சிலர் கீழ்ப்படிய மாட்டார்கள்.
He speaks here about the kingdom of heaven verse 44 being like a treasure hidden in a field.
44th வசனத்திலே பரலோக ராஜ்யத்தை புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய்
பேசுகிறது. You can't see it.
பார்க்க முடியாது.
It's hidden underground.
அது பூமிக்குள்ள மறைந்திருக்கிறது.
And here was a man willing to sell everything that he had in order to get it.
அதை பெற்றுக்கொள்ள முடியாக தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விற்கிற ஒரு மனுஷனை
பார்க்க. Another example of a man who sold everything that he had verse 46 to buy a very precious pearl.
விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு அதை வாங்க முடியாத தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்கிற ஒரு மனிதனை
பார்க்கும். Common thing in both of these is that they were willing to give up everything for the kingdom of heaven.
இந்த இரண்டு காரியங்களுமே பொதுவாக காணப்படுகிறது என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒன்றை எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு
ஆயத்தமா இருக்கார். That's the type of person who gets the kingdom of heaven.
இப்படிப்பட்ட நபருக்கு தான் பரலோக ராஜ்யம்
கிடைக்கிறது. Those who are willing to give up everything.
எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள்.
So may God help you to do that.
ஆகவே இதை நீங்கள் செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.
And then we read in Matthew chapter 14.
14th அதிகாரம்
how he was with great multitudes
age thirulana makkalodu kuda yesu irundha
and see the difference between the attitude of the disciples and his attitude
seeshurudeya manapanmaikkum yesuvudeya manapanmaikkum ulla vyathiyasam
paarunga 15
15th
the disciples said see the time is late and please send the multitude away they can go and buy some food
saayangalam aagi uttadu adhiga kaala thamadam aagi uttadu agave gramangalukku poi bhojana padarthangalai kollum podi avanga anuppa vendum endru
said no
yesu
they come to listen to me
அவர்கள் எனக்கு செவி கொடுக்க
முடியாது நான்
அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் மட்டுமல்ல சரீர பிரகாரமான போஜனத்தையும் கொடுக்க
விரும்புகிறேன்
அவர்கள் அந்த சாப்பாட்டை போய் வாங்க தேவையில்லாத இருந்தது
what they need to eat
அவங்களுக்கு எது தேவை அதை சாப்பிட கொடுங்கள்
spirit of a godly christian
ஒரு தேவபக்தியுள்ள கிறிஸ்தவனுடைய ஆவி இப்படி தான் இருக்கும்
we give spiritual food freely and we're even willing to give physical food freely
ஆவிக்குரிய ஆகாரத்தையும் இலவசமாய் கொடுப்போம் சரீரத்துக்குரிய ஆகாரத்தையும் இலவசமாய் கொடுப்போம்
and where will we get the resources for this
இதற்கென்று நமக்கு எங்கே நமக்கு கிடைக்கும்
the lord who fed the 5000 will help us too
ஐயா என்ற மேரே போஷித்த தேவன் நமக்கு உதவி செய்வார்
in verse 22 to 36 of matthew 14
மத்தேயு 14 ஆம் அதிகாரம் 22 to 26
வரை we read about jesus walking on the water
இயேசு தண்ணீர் மேல் நடக்கிறதை குறித்து பேசுகிறது
that's a picture of a life of overcoming sin
பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையின் காட்சியாக இது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது
what do we see here
இங்க நாம் என்ன காண்கிறோம்
The law of gravity pulls everybody down when they try to get on the water.
புவி ஈர்ப்பு விசையானது எல்லாரையும் கீழே நோக்கி இழுக்கிறபடியால தண்ணீருக்குள்ளே ஒருத்தர் போனால் உள்ளே முழுகி விடுவான்.
That's a picture of the law of sin.
இதுதான் பாவத்தினுடைய பிரமாணத்துக்கு
உபாயம். Always pulling us down 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 down.
எப்பொழுதே கீழ் நோக்கி நாம் இழுத்து கொண்டே இருக்கிறது.
No matter who we are.
யாரா இருந்தாலும் சரி.
Jesus overcame that.
இயேசு அதை மேற்கொண்டார்.
He could walk on the water.
அவர் தண்ணீரிலே நடக்க முடிந்தது.
But that's not a great miracle that Jesus could walk on the water
yesu thannile nadappad enbadu periya arpadam alla
the great miracle here is that peter could walk on the water
periya arpadam inge enna vendral peter un nadakka
mudiyadhu peter was just like you and me
peter ungalai pola enne pola dhaan irundhan
but he said lord if it's you then I can also walk
andavare neere aanal na nadakka mudiyum endru sonnar
and jesus said one word come verse 29 of matthew 14
endru matthew 19th adhigaram 4th vasanathil
vaasikkum verse 29
29th vasanathil vaasikkum
verse 14 chapter 14
14th adhigaram 29th vasanathil vaasikkum
and peter came out
peter vandan
and he walked
avan nadandan
we can overcome sin
namum paavathai merkolla mudiyum
just like jesus overcame
yesu paavathai merkonda mudiyum
just like peter overcame the law of gravity
peter eppadi puviyirpuvisai merkonda nadandan adhe pole
it's moment by moment
anal ovvoru nimidamum nadakkum
it's not a permanent power god gives us
deva namakku nirandaramana oru vallamai kodupodu
as long as you look at jesus you'll overcome
yesu paathukonde irukkira varaikkum neengal merkolla
the moment you turn your eyes away from jesus like peter
yesu uttu ungal kangalai neengal pedri pola thirppum bodhu
you look at the temptation
neengal sodhanai paarkireergal
you compare yourself with other people
ungalai mattravargal oppittu paarkireergal
you look at your circumstances
ungal soolai paarkireergal
so many other things around you in the world
ungalai sutram ulla ulagathin pala kaaryangalai neengal paarkireergal
without a single moment's delay you sink
நீங்கள் எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமலே முழுக ஆரம்பித்து விடுவீர்கள்.
So all sinking is when we turn our eyes away from Jesus.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில முழுகடிக்கிறதெல்லாம் நாம் இயேசுவினுடைய கண்களை
விட்டு
அது நடக்கும் பொழுது
what should we do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
Do what Peter did.
பேதுரு என்ன செய்தார்? அதை செய்தார்.
All he said was, Lord, verse 30, Lord, save me.
30ஆம் வசனத்திலே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார்.
That's all we got to say.
நாம் அதை தான் சொல்ல வேண்டும்.
The moment you're sinking,
நீங்கள் முழுக ஆரம்பித்த உடனே,
don't wait till you reach the bottom of the sea.
நீங்கள் கடலின் ஆழத்தை போய் தொடுமறை காத்திருக்க வேண்டாம்.
That's what a lot of people do.
அநேகர் இப்படி தான் செய்கிறார்.
They don't ask the Lord to save them the moment they are being tempted.
அவர்கள் சோதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே தேவனை ரட்சியுமேன் ஆண்டவர் என்று கதற
ஆரம்பிக்கவில்லை. விழுந்தவர்கள், which means they have reached the bottom of the sea.
அவருடைய பொருள் என்னன்னா கடலின் ஆழத்தை தொட்டு விட்டார்.
They say, Lord, can you pull me up? I'm drowning here.
ஆண்டவரே, நான் இங்கே முழுகிக் கொண்டிருக்கேன், நீர் தூக்க முடியுமா என்று கேட்கிறார்.
See what Peter did.
பேதுரு என்ன சொன்னார்?
As soon as he was beginning to sink,
அவன் அமிழ ஆரம்பிக்கும் பொழுதே,
he said, Lord, save me.
ஆண்டவரே, என்னை ரட்சியும்.
And the Lord didn't give him a lecture.
ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய பிரசங்கத்தை சொல்லவில்லை, அவனை பிடித்தார்.
Then rebuked him.
அதற்கு பிறகு கடிந்து கொண்டார்.
That's what the Lord will do to you.
இதைத்தான் தேவன் உங்களுக்கும் செய்வார்.
He won't rebuke you first.
அவன் முதலாவதாக உன்னை கடிந்து கொள்ள மாட்டார், உன்னை பிடித்துக் கொள்வார்.
Then challenge you.
உன்னை சவாலிடுவார்.
Why couldn't you look at me?
ஏன் என்னை பார்க்க முடியவில்லை?
Why didn't you trust me?
ஏன் என்னை நம்பவில்லை?
So we have an example there.
ஆகவே இங்கே நமக்கு ஒரு மாதிரி.
We can also overcome.
நாம் ஜெயாளிகளாய் மாற முடியும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have reached the middle of Matthew's Gospel.
வேதாகமம் முழுவதும் என்கிற நம்முடைய இந்த வேத பாடத்திலே இப்பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம்.
We look at Matthew chapter 16.
மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம்.
As I said earlier, we don't have time to look at every single lesson there is in the book of Matthew.
மத்தேயு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் படிப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை.
We are trying to get a general picture of what Jesus said, taught and did.
இயேசு என்ன செய்தார், என்ன போதித்தார் என்பதை குறித்து நாம் ஒரு பொதுவான படத்தை நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்.
And in Matthew 16,
மத்தேயு 16ஆம் அதிகாரம்,
we read for the first time Jesus using a word which is never found in the Bible before that.
இதற்கு முன்பாக கண்டிராத ஒரு வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
It's the word church.
அதான் சபை என்கிற ஒரு வார்த்தை. 18ஆம் வசனம்,
Matthew 16:18, I will build my church.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார்.
Nobody had ever used that word before.
இது வரைக்கும் யாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தினதே இல்லை.
It's a word which means an assembly of people called out from somewhere else.
ஏதோ ஒரு இடத்திலிருந்து வெளியே வரும்படியாக அழைக்கப்பட ஜனங்கள் என்பதை இந்த வார்த்தை குறிக்கிறது.
That's the meaning of church.
இதுதான் சபையின் என்பதன் பொருள்.
We think of a building as a church.
இன்றைக்கு சபை என்ற உடனே எல்லாரும் கட்டிடத்தை எண்ணுகிறார்கள்.
Or of a denomination of group of churches as a church.
அல்லது ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள் என்று எண்ணுகிறார்கள்.
We talk about Baptist church, Methodist church, Pentecostal
சபை, பெந்தகோஸ்தே சபை, மெதடிஸ்ட் சபை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம்.
But Jesus didn't speak about these things.
ஆனால் இயேசு இப்படிப்பட்ட சபைகளை
குறித்து பேசவில்லை. He was talking about a group of people who are pulled out of the world.
உலகத்திலிருந்து வெளியே இழுக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்களை குறித்து பேசுகிறார்.
It's very important to understand what the church means.
சபை என்பது என்ன என்பதை விளங்கிக் கொள்வது
முக்கியம். If you haven't understood being called out of the world to belong to heaven, you haven't understood what it means to be a church.
பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் இருக்கும்படியாக உலகத்திலிருந்து இழுக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை விளங்கிக் கொள்ளாவிட்டால் சபை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள்.
Jesus didn't come here to start a religion.
இயேசு ஒரு மார்க்கத்தை ஆரம்பிக்கும்படி அங்கே வரவில்லை.
Or some organization.
அல்லது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும்படி வரவில்லை.
But to call out a people who would want to be a part of heaven and not of this rotten earth.
இந்த அழிந்து போகிற உலகத்திலே ஒரு பகுதியாக இல்லை இருக்க விரும்பாமல் பரலோகத்தின் ஒரு இருக்க விரும்புகிறவர்களை தேவன் அழைக்கிறார்.
And so he speaks about this church.
ஆகவே இங்கே சபையை குறித்து அவர் பேசுகிறார்.
Without any explanation.
எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்காமல்
பேசுகிறார். He says, I will build my church.
நான் என் சபையை கட்டுவேன்.
That's the first thing we need to recognize.
இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரியம்
இதுதான். You and I can never build the church.
நீங்களும் நானும் ஒரு சபையை கட்ட முடியாது.
It's Jesus who builds the church.
இயேசுதான் சபையை கட்டுகிறவர்.
You can be a hand in it.
நீங்கள் அதிலே ஒரு கையா இருக்கலாம்.
Or a tongue.
அல்லது நாவாய் இருக்கலாம்.
Or a kidney.
அல்லது கிட்னியா இருக்கலாம்.
You can be some part of the body.
நீங்கள் இந்த சரீரத்தின் ஏதோ ஒரு பகுதியா இருக்கலாம்.
He is the head.
அவர்தான் தலை.
And he builds the church.
அவர் சபையை கட்டுகிறார்.
And the church which he builds,
அவர் கட்டுகிற சபையானது,
has got one characteristic.
ஒரு தன்மை அதற்கு இருக்கிறது.
It's not how big it is.
அது எவ்வளவு பெரியதா
இருக்கலாம். Maybe very small.
சிறியதா இருக்கலாம்.
It may not be very rich.
மிகவும் ஐஸ்வர்ய சம்பந்தமான சபை எல்லாம் இருக்கலாம்.
One characteristic.
ஆனால் அதற்கென்று ஒரு தன்மை இருக்கிறது.
Hell, verse 18, cannot overcome it.
பாதாளம் அதை வேர்க்கொள்வதில்லை.
So the church of Jesus Christ is a triumphant church.
ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சபை என்பது வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு சபை.
Churches built by men are defeated churches.
மனிதர்களால் கட்டப்படுகிற சபையானது தோற்கடிக்கப்பட்ட சபைகள்.
Overcome by Satan.
சாத்தானாலே மேற்கொள்ளப்பட்ட சபைகள்.
The church that Jesus builds,
இயேசு கட்டுகிற சபையானது,
the devil can never overcome it.
பிசாசு ஒரு காலம் அதை மேற்கொள்ள முடியாது.
Today we have so many things which are called the church.
இன்றைக்கு சபை என்று அழைக்கப்படக்கூடிய பல காரணங்கள் காரியங்கள் இருக்கிறது.
And there's so much of sin, corruption, strife in it that you know the devil's overcome them completely.
அதிலே எவ்வளவோ கரைகளும் எவ்வளவோ பாவங்களும் எவ்வளவோ பிணக்குகளும் இருக்கிறது பிசாசு முற்றிலுமே மேற்கொண்டான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம்.
There are leaders in these churches who are like dictators.
இந்த சபையின் தலைவர்கள் அவர்கள் சர்வாதிகாரிகளைப் போல இருக்கிறார்கள்.
That's not the spirit of Christ.
அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல.
That shows that's not the church Jesus is building.
இயேசு இந்த சபையை கட்டவில்லை என்பது இது நிரூபிக்கிறது.
So where is the church which Jesus is building today?
ஆகவே இந்த இயேசு கட்டுகிற சபை எங்கே இருக்கிறது?
Here and there in all the different groups the Lord has a few here and a few there.
பல குழுக்களிலே இங்கே ஒரு சிலர் அங்கே ஒரு சிலர் என்று ஆண்டவர் அங்கங்கே ஒரு சிறு சிறு காரியங்களை
வைத்திருக்கிறார். Every denomination of Christianity
கிறிஸ்தவத்தின் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலே
which is not a cult
ஒரு கல்ட்டா இல்லாத சபை ஸ்தாபனங்களிலே
God will there be few here and a few there.
இங்கே கொஞ்சம் பேர் அங்கே கொஞ்சம் பேரா இருப்பார்கள்.
Who are disciples of Jesus?
அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருப்பார்கள்.
Found this narrow gate and narrow way.
இந்த இடுக்கமான வாசல் இடுக்கமான வழியை கண்டுபிடித்தவர்கள்.
And who desire to be saved from the earth to become a part of the kingdom of heaven.
தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்கும்படியாக இந்த பூமியிலிருந்து ரட்சிக்கப்பட தீர்மானித்தவர்கள்.
So when Jesus speaks about this church.
ஆகவே இந்த சபையை குறித்து இயேசு பேசும்பொழுது
he tells Peter
அவர் பேதுருவிடத்திலே சொல்கிறார்
this rock that you have just confessed which is Christ the son of the living god verse 16
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நீ அறிக்கையிட்டாயே அந்த கல்
that rock I'll build my church on
அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்
on this rock
அந்த கல்லின் மேல்
I will make you your name is Petros a small stone as a part of it to be built on it
உன்னுடைய பெயரும் பேதுரு கல்லோ கல்லாக இருக்கிறாய் அதிலே உன்னையும் ஒரு சிறு கல்லாக வைத்து அதனுடைய ஒரு பகுதியாய் நான் கட்டுவேன் என்று சொல்கிறார்
you will be built on this large rock
இந்த பெரிய கல்லாகிய
அந்த கல் which is what you just confessed verse 16 Christ the son of the living god
Kristu is devunu jeevanulla devunu kumana Kristu endu arikittai and the periya kallile nee oru siru kallai irupa
and not only that
adu mattumalle
I will give you verse 19 the keys of the kingdom of heaven
paraloga rajyathin thiravugalgalai unakku kodupen
19 and lose things
nee adai thirakkalam kattalam
so what Peter had on the day of Pentecost when he got up to preach was the keys of the kingdom of heaven
adu bendagose naalile pedru avanukku irundha kaaryam enna vendal paralogathin thiravugalgal
he wasn't opening the door for people to get better houses and better cars and better chariots
nalla kaargalai peruvadharku nalla veedugalai peruvadharku nalla radhangalai peruvadharku avan saavi veikkavillai illai
he was opening up on the day of Pentecost the door to the kingdom of heaven how many of you want to be a heavenly person on earth
bhumiyil ethana ver paralogathin nabarlai vaala virumbirgal ungalkkendu naan paralogathai thirakka mudiyana oru saavi veithirukken endru sonna
this is the gospel that's been corrupted by today's preachers
indru kirkkakoodiya prasangalukku prasangiyargalinaala indha suvisesham aanadhu adu kedukapattu
vittadhu who are telling you how you can be healthy
neengal eppadi aarokkiyamulla irukka mudiyum
or how you can be wealthy
eppadi panakkaranai maara mudiyum endru
solugiraar or make more money
alladhu eppadi adhigam panam sambaadhippadhu endru
solugiraar prosper in your earthly business
alladhu bhumikkura tholilile eppadi munneruvathu
get a better house or a better car
nalla veettai nalla car eppadi vaanguvathu
Christianity has drifted far far away from the gospel.
கிறிஸ்தவமானது சுவிசேஷத்தை விட்டு எவ்வளவோ வழி விலகி போய் விட்டது. தூர விலகி போய் விட்டது.
And in order to build this church,
இந்த சபையை கட்டுவதற்கு
Jesus said you got to understand the way of the cross.
நீங்கள் சிலுவையின் வழியை அறிந்து கொள்ள வேண்டும்.
You got to take up the cross.
நீ சிலுவை எடுக்க வேண்டும்.
And so he said I myself am going to die on the cross.
ஆகவே நானே இந்த சிலுவையில் மரிக்க போறேன் என்று நேசர் சொன்னார்.
Peter said no.
பேதுரு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
And the same Peter to whom he gave the keys of the kingdom of heaven.
அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்த சாவியை கொடுத்த அதே பேதுரு
உடனே He rebukes him saying get behind me Satan.
அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொள்கிறார்.
Verse 23.
23 ஆம் வசனம்.
So you find the Lord loved Peter so much he rebuked him.
ஆகவே அந்த அளவுக்கு பேதுரு நேசித்தபடினாலே அந்த அளவுக்கு பேதுரை கடிந்து கொள்கிறார்.
And then in Matthew 17 we read how he was transfigured on the mount.
மத்தேயு 17 ஆம் அதிகாரத்தில் எப்படி அவர் மறுரூபமானார் என்று வாசிக்கிறோம்.
In Matthew 18 you read about him again using the word church in verse 17.
மத்தேயு 18 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்தில் மீண்டும்மாய் சபையை குறித்து இயேசு பயன்படுத்துகிறார்.
Only twice in all the gospels do you find the word church.
முழு சுவிசேஷங்களிலும் இரண்டே இரண்டு இடங்களில் தான் சபை என்ற வார்த்தையை வாசிக்கிறீர்கள்.
In chapter 16 of Matthew he spoke about the worldwide church.
மத்தேயு 16 ஆம் அதிகாரத்திலே முழு உலகத்திலே வியாபித்திருக்கிற சபையை குறித்து பேசுகிறார்.
In Matthew 18 Jesus speaks about the local church.
மத்தேயு 18 ஆம் அதிகாரத்திலே ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சபையை குறித்து பேசுகிறார்.
This is a man is not willing to set right his sin.
ஒரு மனிதன் அவன் பாவத்தை சரி செய்ய விரும்பாமல் போனால்
try to win him.
அவனை நீங்கள் ஆதாயப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் ஒரு சகோதரர்
who is a part of the church.
அவன் சபையில ஒரு பகுதியா இருக்கான்.
And he doesn't listen.
அவன் செவி கொடுக்காமல் போனால்
brings sin into the church.
அவன் சபைக்குள்ள பாவத்தை கொண்டவனா அவனை நீங்கள் திருத்த
முற்படுகிறீர்கள்
அதை செவி கொடுக்கவில்லை.
Finally you got to put him out of the church.
கடைசியாக அப்படிப்பட்ட சபைக்கு நீங்கள் புறம்பாக்க வேண்டும்.
There he is speaking about the local church.
அங்கே ஒரு ஸ்தல சபை குறித்து பேசுகிறார்.
I cannot put anybody out of the worldwide church because I don't have any authority.
இந்த உலகம் முழுவதுமாய் பறந்து விருந்திருக்கிற சபையிலே இருந்து யாரையும் நான் வெளியாக்க முடியாது எனக்கு அதிகாரம் இல்லை.
God takes care of that.
அதே தேவன் சர்வ சங்கமான சபைக்கு
in a local church God appoints elders.
ஆனால் ஒரு ஸ்தல சபையிலே தேவன் ஊபரளை நியமிக்கிறார்.
Authority to put people out.
ஜனங்களை வெளியாக்குவதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
Who don't give up their sin.
அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டுவிட மனதில்லாதவர்களை வெளியாக்குவதற்கு.
He speaks about the authority we have in the church to bind certain things in heaven and to lose certain things, Matthew 18 verse 18.
மத்தேயு 18:18ல பூலோகத்திலே கட்டப்படுகிற காரியங்கள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் என்பதற்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். கட்டப்பட்டிருக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார்.
This is not speaking about God's presence.
இது தேவ சமூகத்தை குறித்து சொல்லவில்லை.
Which is the third heaven.
அது மூன்றாம் வானம்.
Nothing has got to be bound there.
அங்கே எதுமே கட்டப்பட தேவையில்லை.
But it's speaking about the second heaven where the devil is, the heavenlies.
பிசாசு இருக்கக்கூடிய அந்த வான மண்டலங்கள் என்று சொல்கிறோமே அந்த இரண்டாம் வானத்தை குறித்து பேசுகிறார்.
You read about that in Ephesians 6:12.
எபேசியர் 6:12ல இதை குறித்து வாசிக்கிறீர்கள்.
There are Satan doesn't live in hell. He lives in the heavenlies, the Bible reads.
சாத்தான் நரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதில்லை, அவன் வான மண்டலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம்
சொல்கிறது. He comes to earth frequently, like we read in the book of Job.
யோபிலே வாசிக்கிறவர்கள் அடிக்கடி இந்த பூமிக்கு வந்து போகிறான்.
But these satanic forces in the heavenlies can be bound by a church on earth.
வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய அதிகாரங்கள் எல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய சபையினாலே கட்டப்பட முடியும்.
We can't bind Satan. Jesus will do that in Revelation 20.
சாத்தானை கட்ட முடியாது. இயேசுதான் அதை செய்வார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை வாசிக்கிறோம்.
But we can bind his activities in a situation on earth.
ஆனால் பூமியிலே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சாத்தானுடைய கிரியைகளை நாம் கட்டலாம்.
And we can lose people who are bound on earth by the devil.
அதே சமயத்திலே பிசாசினாலே கட்டப்பட்ட மக்களை நாம் கட்டவிழ்க்கலாம்.
And we can't do it alone.
தனியாக நாம் செய்ய முடியாது.
It says in verse 19 of Matthew 18.
மத்தேயு 18:19 வாசிக்கிறோம்.
That there must be at least two people.
அங்கே குறைந்தபட்சம் இருவர் இருக்க வேண்டும்.
This one man can cast out a single demon.
ஒரு பிசாசை ஒரு மனிதன் விரட்டி விடலாம்.
Or 1,000 demons in a person.
அல்லது ஒரு நபரில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்தலாம்.
But the activity of Satan, which is more powerful.
ஆனால் அதை காட்டிலும் அதிக வல்லமையா இருக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் ஒரு குடும்பத்தில்,
in a church,
ஒரு சபையில்,
where Satan has entrenched himself.
அங்கே சாத்தான் தானே நுழைந்து கொண்டான்.
In a rebellious young man.
ஒரு முரட்டாட்டமுள்ள வாலிபனுக்குள்ளே போய்விட்டான்.
Two people need to come together and bind Satan's activity.
அங்கே இருவர் ஒன்றாக வந்து சாத்தானுடைய கிரியைகளை கட்ட வேண்டியிருக்கிறது.
And here is one of the most fantastic promises of prayer in the whole Bible.
முழு வேதாகமத்திலே காணப்படுகிற ஒரு ஜெபத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை, அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இங்கே பார்க்கிறோம்.
I cannot count the number of times my wife and I have experienced Matthew 18 verse 19.
மத்தேயு 18:19 ஐ நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து அபியாசப்படுத்திருக்கிறதை நாங்கள் எண்ணி பார்க்கவே முடியாது. அவ்வளவு
so many times.
அவ்வளவு பல முறைகளிலே பயன்படுத்தியிருக்கிறோம்.
If two of you agree,
உங்களில் இருவர் ஒருமனப்பட்டு
and pray for something,
ஏதோ ஒன்றுக்காக ஜெபிக்கும் பொழுது
it will be granted.
அது உங்களுக்கு அருளப்படும்.
Either Jesus is a liar or he is speaking the truth.
ஒன்று இயேசு பொய் சொல்கிறார் இந்த வசனத்திலே அல்லது மெய்யை
சொல்கிறார். So if you don't experience that,
நீங்கள் இதை அனுபவிக்காவிட்டால்
don't say Jesus is a liar.
இயேசு பொய் என்று சொல்லவில்லை. பொய் என்று சொல்ல வேண்டாம்.
Say perhaps I have not fulfilled the condition.
நான் நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை ஒருவேளை என்று சொல்லுங்கள்.
Maybe my heart is not pure.
என்று உள்ளம் சுத்தமாக இல்லை.
Maybe I don't have faith.
அல்லது எனக்கு விசுவாசம் இல்லை.
Maybe I am not in full agreement in spirit with this person I am praying.
அல்லது இப்பொழுது நான் இவரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அவரோடு கூட முழுமை ஒன்றாய் ஆவில இல்லை.
But that promise is true.
ஆனால் அந்த வாக்குத்தத்தம் உண்மை.
You fulfill the condition.
நீங்கள் அந்த நிபந்தனையை
நிறைவேற்றுவீர்களானால்
உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்.
In Matthew chapter 19 Jesus speaks about marriage.
மத்தேயு 19 அதிகாரத்தில் இயேசு விவாகரத்தை குறித்து பேசுகிறார்.
He rules out divorce completely.
விவாகரத்தை முற்றிலுமாய் அவர் ரத்து செய்கிறார்.
He says God never intended man to divorce his wife.
மனிதன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்கு தேவன் ஒரு காலம் அப்படி திட்டமிடவில்லை.
He said in verse 9 if anyone divorces his wife except for immorality he commits and marries another, he commits adultery.
9வது வசனத்திலே தன் மனைவி வேசித்தனத்தை நிமித்தம் அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொரு விவாகமணினால் அவன் விபசாரம் அதிகமாக இருப்பான்.
Even if your wife is difficult you can't give her up.
மனைவி மோசமான மனைவியை கடினமாக இருந்தாலும் கூட நீங்கள் தள்ளிவிட முடியாது.
The disciples knew that many wives in the world are difficult.
உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மனைவிமார்கள் கெட்டவர்களா இருக்கலாம் என்று சீஷர்களுக்கு
தெரியும். So he said, oh, in that case, it's better not to marry, verse 10 of chapter 19.
19வது அதிகாரம் 10வது வசனத்திலே அப்படிப்பட்ட விஷயத்திலே நீங்கள் காரியம் இப்படியா இருந்தால் திருமணம் செய்யாதது நல்லது என்று சொல்கிறார்.
But Jesus said, not everybody is called to a single life.
ஆனால் எல்லாருமே திருமணம் பண்ணாமல் தனியாய் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை என்று சொன்னார்.
Then we read in Matthew 20,
மத்தேயு 20வது அதிகாரத்தில்
a parable that Jesus spoke about laborers coming into a vineyard.
அங்க திராட்சை தோட்டத்துக்கு வரக்கூடிய வேலையாட்களை குறித்து ஒரு உண்மை சொல்கிறார்.
And it was a lesson to the disciples.
சீஷர்களுக்கு அது ஒரு பாடமாக
இருந்தது. Sometimes we can think that if we have worked serve the Lord for many years we'll get a great reward.
அநேக ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்தால் நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம்.
Here Jesus was teaching it's not a question of seniority.
இங்கே முதுமை என்பது ஒரு காரிய கேள்வி அல்ல என்று
சொல்கிறார். It's a question of your attitude to God's work.
தேவனுடைய ஊழியத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை தான் முக்கியமான காரியம்.
And so we see here
இங்கே நாம்
some people who worked for 12 hours.
சிலர் 12 மணி நேரம் வேலை செய்தார்கள்.
Some people who worked for 9 hours.
சிலர் 9 மணி நேரம் வேலை செய்தார்கள்.
And 6 hours.
6 மணி நேரம்.
And some people who worked only for 1 hour.
சிலர் 1 மணி நேரம் மட்டுமே வேலை செய்தார்.
Now you would think that the people who worked for 12 hours should get a higher pay than the people who worked for 1 hour.
1 மணி நேரம் வேலை செய்தவர்களை காட்டிலும் 12 மணி நேரம் வேலை செய்தவர்கள் அதிக சம்பளம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணலாம்.
No, they got the same thing.
ஆனால் இருவருக்கும் ஒரே சம்பளம் தான்
கிடைத்தது. What is the lesson here?
அங்க என்ன பாடத்தை
கற்றோம்? Not only that.
அது மட்டுமல்ல.
The people who came last worked for 1 hour, they got their pay first.
அந்த கடைசியாக வந்தார்களே 1 மணி நேரம் வேலை செய்தவர்கள் அவர்களுக்கு தான் முதல் சம்பளம் கிடைத்தது.
The lesson is this.
அங்கே
பர்டிகுலர் பாடம் இது. Study this parable Matthew 20 verse 1 to 16.
மத்தேயு 20வது அதிகாரம் 1 லிருந்து 16 வரை நீங்கள் படித்தீர்களானால்
you notice
நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம்.
The first group of people they worked for a contract.
முதல் கூட்ட மக்கள் ஒரு நிபந்தனையின்மை வேலை செய்தார்கள்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
He agreed with those people for a certain amount of reward.
குறிப்பிட்ட பணத்தை அவர்களுக்கு வேலையாக கூலியாக பேசி அவர்களை வேலைக்கு அமர்த்தினார்.
9 o'clock, that was 6 o'clock in the morning.
காலை 6 மணிக்கு வருகிறவர்கள்.
9 o'clock in the morning.
காலை 9 மணிக்கு வருகிறவர்கள்.
Them also he said I'll give you certain amount of money, verse 4.
உங்களுக்கும் இவ்வளவு பணத்தை தருகிறேன் என்று சொல்லி அவர் ஒப்பந்தமாக பேசிக்கொண்டார்.
He went at 12 and he went at 3 in the afternoon, verse 5.
12 மணிக்கு போனார், 5 மணிக்கு போனார்.
3 o'clock.
3 மணிக்கு போனார்.
And it says in verse 5 he did the same thing, he made a contract.
ஐந்தாம் வசனத்திலேயும் மறுபடியும் அப்படியே செய்தார், அல்லது ஒப்பந்தத்தை செய்தார் என்று
வாசிக்கிறோம். These four groups of people he made a contract.
ஆகவே இந்த நான்கு கூட்ட மக்களிடத்தில் அவர் ஒப்பந்தத்தை செய்தார்.
You work for me, I give you this.
நீங்கள் எனக்காக வேலை செய்தால் இதை உங்களுக்கு தருகிறேன்.
The last group,
கடைசி கூட்டத்தினர்,
verse 6,
ஆறாம் வசனம்,
he made no contract.
அவர்களுக்கு எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செய்யவில்லை.
He didn't even tell me I'll give you something.
நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூட சொல்லவில்லை.
He said go and work.
போய் வேலை செய்யுங்கள் என்று சொன்னார்.
They didn't ask what will we get.
உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை.
Okay, we'll go and work.
சரி, நாங்கள் போய் வேலை செய்கிறோம்.
That's why they got the reward first.
ஆகவே தான் அவர்களுக்கு முதலாவதாக வெகுமதி கிடைத்தது.
Those who serve the Lord for reward will get it last.
பலனுக்காக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கடைசியாக தான் பலனை பெறுவார்கள்.
Those who serve the Lord for no reward but out of joy.
ஆனால் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் சந்தோஷத்தோடு கூட வேலை செய்கிறவர்கள்
get it first.
அவர்கள் முதலாவது பெற்றுக்கொள்வார்கள்.
Matthew 21.
மத்தேயு 21 அதிகாரம்.
We read of Jesus coming into Jerusalem riding on a donkey.
ஒரு கழுதையை குட்டின் மேலே இயேசு எருசலேம் வருவதை வாசிக்கிறோம்.
Now in the history of the world no king has ever ridden on a donkey.
உலக சரித்திரத்தில் எந்த ஒரு ராஜாவும் கழுதின் மேல் போனதாக நாம் வாசிக்கிறோம்.
But here is the fulfillment of the prophecy in Zechariah.
சகரியாவிலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தை நிறைவேறுதலாக இங்கே நாம் வாசிக்கிறோம்.
Matthew 21:5.
மத்தேயு 21:5.
See your king.
உம்முடைய ராஜா
coming on a donkey.
கழுதியின் மேல் ஏறி வருவார்.
Now everybody knows that donkey is the stupidest animal.
கழுதை புத்தியீனமான ஒரு மிருகம் என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
And Jesus deliberately chose a donkey.
இயேசு வேண்டுமென்றே ஒரு கழுதியை தேர்வு செய்தார்.
To show that all that is big and great in the world is an abomination to God.
உலகத்திலே காணப்படுகிற மேன்மையான பெரிய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது என்பதை காண்பிக்க முடியாது.
How many Christian workers there are who want to show off all their high standard of living.
எத்தனை கிறிஸ்தவர்கள் தம்முடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று எல்லாருக்கும் காண்பிக்க விரும்புகிறார்கள்.
Usually that high standard of living has come out of taking money from other poor people.
வழக்கமாக அப்படிப்பட்ட வாழ்க்கை தரம் உயர்ந்ததற்கு காரணம் ஏழை மக்களிடம் இருந்து காணிக்கை வாங்கினது நிமித்தமாக.
This is not Christianity.
இது கிறிஸ்தவம் அல்ல.
This is demonic.
இது பிசாசு கடத்த காரியம்.
It's a deception when such people call themselves Christians or Christian leaders.
இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவ தலைவர்கள் என்று அழைக்கும் பொழுது அது ஒரு வஞ்சனையா இருக்கிறது.
If you are living with your own money or money that you inherited, go ahead, do live as you like.
நீங்கள் சொத்தாக பெற்றுக்கொண்ட காரியமோ அல்லது உங்கள் சொந்த பணத்திலோ நீங்கள் நல்ல வாழ்க்கை தரத்தோடு வாழ்கிறீர்கள் வாழுங்கள்.
To take money from other people.
ஆனால் மற்றவர்களிடம் பணத்தை வாங்கி
to live in grand style, it's evil.
மிகவும் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்றது தீமையான
காரியம். 100% satanic.
அது நூற்றுக்கு நூறு சாத்தான கருத்து.
A lot of Christian preachers are guilty of it.
அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் இந்த விஷயத்தில் குற்றமாக
இருக்கிறார். Jesus rode on a donkey.
இயேசு ஒரு கழுதின் மீது போனார்.
He was teaching simplicity.
அவர் எளிமையை கற்றுக் கொடுத்தார்.
And he came into the temple.
அந்த தேவாலயத்துக்கு வந்தார்.
And he turned out the money changers, verse 12 there.
காசுக்காரர்கள் எல்லாம் மிரட்டி விட்டார் என்று பார்க்கிறோம் 12 ஆம் வசனத்திலே.
The only time in Jesus life where we see him really angry is this.
இயேசு உண்மையாலுமே கோபப்பட்ட ஒரு அவருடைய வாழ்க்கையில ஒரு காரிய சம்பவத்தை இங்கே தான் வாசிக்கிறோம்.
When was that?
எப்பொழுது?
When he saw people making money in the name of God.
தேவன் என்கிற பெயரிலே பணம் சம்பாதிக்கிற காரியங்களை பார்க்கும்
போது. He was never angry when people called him the devil.
பிசாசு என்று ஜனங்களை அவரை கூப்பிட்ட பொழுது கோபப்படவில்லை.
They spat on him.
அவரை துப்பினார்கள்.
They did insulted him in so many ways.
பல விதங்களில் அவரை நிந்தித்தார்கள்.
He never got angry.
அவர் கோபப்படவே இல்லை.
People questioned him.
அவரை கேள்வி கேட்டார்கள்.
Misquoted his words.
அவர் சொன்ன வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தினார்கள். கோபப்படவில்லை.
But when he saw people making money in the name of God.
ஆனால் தேவன் என்கிற பெயரிலே ஜனங்கள் பணம் சம்பாதிக்கும் பொழுது.
He got angry.
அவர் கோபப்பட்டார்.
So if we are going to be like Jesus,
நாம் இயேசுவை போல இருக்கிறோம்
என்றால், we should never be angry when anybody hurts us in any way.
ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தீமை செய்கிறவர்கள் மீது கோபப்படவே கூடாது.
But we should be angry when people are making money in the name of Jesus Christ.
அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பணத்தை சம்பாதிக்கிறவர்களை பார்க்கும்போது கோபப்படவே.
You call yourself a Christian.
நீங்கள் உங்களை கிறிஸ்தவன் என்று அழைக்கிறீர்கள்.
Tell me, when do you get angry?
எப்பொழுது உங்களுக்கு கோபம் வருகிறது என்று சொல்லுங்கள்.
Do you get angry when you see all these preachers today on television and on pulpits making money in the name of Christianity?
கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே டெலிவிஷனிலேயும் பொது மேடைகளிலேயும் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அதை பார்த்து உங்களுக்கு கோபம் வரவில்லை?
Begging and pleading for money and living in such grand style.
பணத்தை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு தாங்களாகவே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They say it's for the ministry but they use it to live themselves in great grand style.
ஊழியத்திற்கென்று தான் பணத்தை வாங்குகிறார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அதை
பயன்படுத்துகிறார்கள்.
உங்களுக்கு கோபம்
வரவில்லை. You don't get angry, you are not like Christ.
உங்களுக்கு கோபம் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவை போல இல்லை.
On the other hand,
மறுபக்கம்
do you get angry when people hurt you or say something bad about you
ஜனங்கள் உங்களை குறித்து தவறாய் சொல்லும்போது தீமை செய்யும்போது கோபப்படுகிறீர்களா
that confirms that you're not like Christ at all
நீங்கள் கிறிஸ்துவை போல இல்லை என்பதை தான் இது அத்தாட்சியா இருக்கு
that's like being like the devil
பிசாசை போல இருக்கிறீர்கள்
the devil would be angry if you hurt him
பிசாசுக்கு நீங்கள் தொந்தரவு செய்தால் அவன் கோபப்படுவான்
but he's not angry when he sees people making money in the name of religion
ஆனால் மார்க்கம் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிப்பதை பார்க்கும்போது பிசாசுக்கு கோபம் வருகிறது
okay see these two examples
இந்த இரண்டு உதாரணங்களையும் பாருங்கள்
jesus
yesu
angry when he sees people making money in the name of god
தேவன் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கும் பொழுது கோபப்படுகிறார்
not angry when anybody hurts him
ஆனால் யாரும் அவருக்கு தீமை செய்யும் பொழுது கோபப்படவில்லை
on the other side the devil
இன்னொரு பக்கத்திலே பிசாசு
angry when somebody does something to hurt him
யாராவது அவனுக்கு தீமை செய்ய முற்பட்டால் கோபப்படுகிறார்
but not at all angry with people who make money in the name of god
ஆனால் தேவனுடைய நாமத்திலே பணத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பணம் சம்பாதிக்கும் பொழுது கோபப்படுவதில்லை
now which are you like
நீங்கள் எதை போல இருக்கிறீர்கள்
are you like the devil or you like christ
பிசாசை போல இருக்கிறீர்களா அல்லது கிறிஸ்துவை போல
இருக்கிறீர்களா see a lot of christians are like the devil
அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசை போல
தான் they get angry when somebody says something or does something to them
தங்களுக்கு யாராவது ஏதாவது செய்து விட்டால் சொல்லி விட்டால் உடனே
கோபப்படுகிறார்கள் they are not at all angry when people are making money in the name of religion
ஆனால் மதம் என்கிற பெயரில் பணத்தை சம்பாதிப்பதை பார்க்கும்போது கோபமே வருவதில்லை
Jesus chased such people out and said my house is a house of prayer
என்னுடைய வீடு ஜெபவீடா இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்டவர்களை துரத்தி விட்டார்
you made it a robbers den
ஆனால் நீங்களோ கள்ளர் கொகியாக்கி
விட்டீர்கள் who were they robbing
யாரை அவர்கள்
கொலை செய்தார்கள் poor people
அவர்கள் ஏழை மக்களை கொலை
செய்தார்கள் not openly
வெளிரங்கமாக இல்லை
they were selling the doves and the sheep at a higher price that's how they were robbing them
அவர்கள் புறாக்களையும் ஆடுகளையும் உயர்ந்த மேலான விலைக்கு விற்றார்கள் இப்படி தான்
they were not pickpockets
அவர்கள் பிக்பாக்கெட்டுக்காரர்கள் அல்ல
so today also there are a lot of thieves and robbers in Christendom
ஆகவே இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே அநேக கொள்ளைக்காரர்களும் திருடர்களும் இருக்கிறார்கள்
don't let them steal you
அவர்கள் உங்களை பணத்தை திருடுவிட அனுமதிக்க வேண்டாம்
and then we read in Matthew 23
மத்தேயு 23 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
a long chapter where Jesus spoke against the Pharisees
பரிசேயர்களுக்கு விரோதமாய் பேசின இந்த ஒரு அதிகாரம்
and he warned them about severe judgment if they continued that way
தொடர்ந்து அப்படியே வாழ்ந்தால் உங்களுக்கு கடுமையான நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி
he called them serpents in verse 33
33 ஆம் வசனத்திலே சர்ப்பங்களே என்று அழைத்தார்
and he told them their primary sin was that they try to appear good in the eyes of men
avule pradhanamana paavam enna vendral manirudaiya kangalile thang nallavar pole kaanapada virumbara
outside was clean but the inside was dirty
avule velipragaramana sutthamai irundhathu ullayo alukai irundhathu
and you know people say that Jesus mentioned tithing here in verse 23
yeso dasamam kodupadai patri pesirukkarar endra 23 ஆம் வசனத்தை சுட்டிக்காட்டி காண்பிப்பார்கள்
அது சரியா Pharisees who were under law
பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்த பரிசேயர்களுக்கு இயேசு அதை சொன்னார்
he doesn't mention it in Matthew 5 6 and 7 when he spoke to the disciples
தம்முடைய சீஷர்களிலே மத்தேயு 5 6 7 அதிகாரங்களிலே பேசும்பொழுது அதை குறிப்பிடவில்லை
there only he only said give in secret that's all
அங்கே அந்தரங்கத்திலே கொடுங்க என்று மட்டுமே சொன்னார்
That's what we teach.
இதைத்தான் நாங்களும் போதிக்கிறோம்.
Give to God, give to the poor in secret.
நீங்கள் ஏழை மக்களுக்கு கொடுத்தாலும் சரி, தேவனுக்கு கொடுத்தாலும் சரி, அந்தரங்கத்திலே கொடுங்க.
Because we're not under the law.
என்ன நாம் பிரமாணத்துக்கு கீழாக இல்லை.
Matthew 24 Jesus spoke about the signs that would precede his return.
அவர் மீண்டுமாய் வரப்போகிறாரே அப்பொழுது காணப்படுகிற அடையாளங்களை குறித்து 24 ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார்.
The world would become more and more evil.
உலகமானது இன்னும் தீமையானதாக மாறிவிடும்.
There'd be a lot of deception.
எவ்வளவு வஞ்சனைகள் காணப்படும்.
And many calamities.
அநேக குழப்பங்கள் ஏற்படும்.
And there will be great tribulation.
அது மட்டுமல்ல பெரிய உபத்திரவம்.
Lot of persecution of Christians.
அநேக கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள்.
And when will Jesus come?
இயேசு அப்பொழுது
வருவார். The answer is very clear.
தெளிவு மிகவும் தெளிவாக இருக்கிறது.
Verse 29.
29 ஆம் வசனம்.
Immediately after the tribulation.
உபத்திரவங்கள் முடிந்த உடனே.
When?
எப்பொழுது?
Immediately after this period of tribulation.
அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே.
Verse 29.
29 ஆம் வசனம்.
Verse 30.
30 ஆம் வசனம்.
Son of man will appear.
அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுவார்.
And there'll be a trumpet verse 31
31 வசனத்திலே வலுவாய் ஜொலிக்கக்கூடிய எக்காள சத்தம்
angels will go forth
தூதர்கள் அங்கே தூதர்கள்
வருவார் the man will come in the clouds verse 30
30 வசனத்திலே பார்க்கும் தேவகுமாரன் மிகுந்த
மகிமையோடு வானத்தில் வருவார் gather his people from one end of the earth to the other
பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் தம்முடைய மக்களை சேர்த்துக் கொள்வார்
so there is no such thing as jesus coming secretly
ஆகவே ரகசியமாக இயேசு வருகிறார் என்ற ஒரு காரியமே இல்லை
that's a doctrine taught by men for many years
அநேக ஆண்டுகளாக மனிதர்களாலே போதித்த ஒரு உபதேசம் தானது
The important thing is to be ready for his coming.
முக்கியமான காரியம் என்னவென்றால் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக
இருப்பது. Jesus spoke about 10 virgins.
10 கன்னிகளை குறித்து இயேசு பேசுகிறார்.
5 were ready, 5 were not ready.
5 பேர் ஆயத்தம், 5 பேர் ஆயத்தம் இல்லை.
Important thing is to be ready.
ஆகவே முக்கியமான காரியம் ஆயத்தமாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான்.
And then we read about the crucifixion of Jesus.
அதுக்கு பிறகு இயேசுவின் சிலுவையில் அறையப்படுகிறதை குறித்து
வாசிக்கிறோம். He's struggling in Gethsemane.
கெத்செமனேயில் அவருடைய போராட்டத்தை
குறித்து வாசிக்கிறோம். What a lesson we can learn there when he's asking Peter, James and John to pray with him.
பேதுரு யோவான் யாக்கோபை தம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்க இயேசு கேட்கும் பொழுது அதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்
Do you go to other people who are younger, weaker than you and say, please pray with me?
உங்களை காட்டிலும் இளமையா இருக்கிறவங்களை போய் நீங்கள் எனக்காக ஜெபிங்கள் என்று கேட்கிறீர்களா?
That's what Jesus did in the Garden of Gethsemane.
இதைத்தான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு செய்தார்.
He said, I'm in a tremendous pressure now, please pray with me.
இப்போது நான் இவ்வளவு அழுத்தத்தில் இருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள்.
Dear friends, there's nothing wrong in going to somebody and saying, I'm under pressure, please pray with me.
நான் அழுத்தத்தில் காணப்படுகிறேன், எனக்காக ஜெபிங்கள் என்று கேட்பது தவறு என்று.
If Jesus could say that, why can't we?
இயேசுவே அப்படி சொன்னால் ஏன் நாம் செய்ய கூடாது?
Why are we so proud?
ஏன் நாம் அவ்வளவு பெருமையுள்ளவர்களா
இருக்கோம்? We imagine that we can manage everything on our own.
எல்லாவற்றையும் நாமே சமாளித்து விடலாம் என்று
need to learn to pray with one another.
ஒருவரோடு சேர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
Share our burdens.
நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும்.
And then we read about the resurrection.
அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்கிறோம்.
In Matthew 28.
மத்தேயு 28 அதிகாரம்.
And this was of course the greatest event in the history of the world.
இந்த உலக சரித்திரத்திலே நடந்த பெரிய நிகழ்ச்சி இதுதான்.
The resurrection of Christ.
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்.
And I believe this is the greatest truth we need to proclaim to the world, that our Savior is alive.
நம்முடைய இரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என்ற இங்கற இந்த சத்தியத்தை தான் முழு உலகத்துக்கும் நாம் அறிவிக்க வேண்டும்.
We don't worship someone hanging on the cross.
சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒருவரை நாம் ஆராதிப்பதில்லை.
We don't hang up a picture of Jesus hanging on the cross.
இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது போல ஒரு படத்தை நாம் மாட்டிக்கொள்ள தேவையில்லை.
But rather we have a cross that is empty.
ஆனால் அங்கே காலியாக இருக்கக்கூடிய ஒரு சிலுவையை நாம் பார்க்க வேண்டும்.
Because Jesus has risen.
இயேசு உயிர்த்தெழுந்தார்.
He's alive.
அவர்
ஜீவனோடு இருக்கிறார்.
இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
And then he called his disciples.
பிறகு சிஷ்யர்களை அழைத்தார்.
He said to them in verse 18 of Matthew 28.
மத்தேயு 28 18ல சொன்னார்.
All authority in heaven and earth is given to me.
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
That's why you can go everywhere on this earth.
ஆகவே தான் நீங்கள் இந்த பூமியில் எங்கு வேண்டுமானாலும்
புறப்பட்டு செல்லலாம். How do we go everywhere on the earth?
பூமியில் எல்லா இடத்துக்கும் எப்படி புறப்பட்டு செல்லலாம்?
Don't go unless you believe that Jesus has got all authority.
இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற நம்பாவிட்டால் போக வேண்டாம்.
If you don't believe that, you better sit inside your house and lock the door.
இதை நீங்கள் நம்பாவிட்டால் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கதவை பூட்டிக் கொள்ளுங்கள்.
You must believe Jesus got all authority.
இயேசுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ப வேண்டும். ஆகவே நாம் போகிறோம்.
What do we do?
என்ன செய்கிறோம்?
Make disciples.
சீஷர்களை மாற்ற
வேண்டும். Baptize them.
அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க
வேண்டும். And verse 20 teach them to do everything Jesus commanded.
இதோ வசனத்திலே இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட யாவற்றையும் கைக்கொள்ளும்படி போதியுங்கள். எல்லாவற்றையும்.
Particularly the sermon on the mount.
குறிப்பாக மலை பிரசங்கம்.
Then we'll build a house that a church that is built on the rock.
அப்படியானால் நாம் கண்மணியில் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல இருக்கக்கூடிய ஒரு சபையை கட்டி முடியும்.
And Lord, the Lord will be with us verse 20 till the end of the age.
20 வசனத்திலே பார்க்கிறோம். உலகத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார்.
May that be true in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலும் இது மெய்யா இருப்பதாக.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.